நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
மரியம், புது ஆண்டு பிறந்து விட்டது, எனவே நிறைய விசா மாற்றங்கள் கோவிடுக்கு முன்னர் என்றால் வருவது வழக்கம். கோவிடுக்கு பின்னர் எப்படி இந்த மாற்றங்கள் வர இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த புதிய ஆண்டை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான மாற்றங்களை அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கிறது?
ஆமாம் ரேணுகா, 2020 வந்து உலகளாவிய ரீதியில் மாத்திரமல்ல ஆஸ்திரேலியாவிலும் பல மாற்றங்களை பாதிப்புகளை இந்த கோவிட்-19 கொண்டு வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் இக்கானமி பொருளாதாரம் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் இக்கானமி என்று கூறும் பொழுது அதிலே ஆஸ்திரேலியாவின் மைக்ரேஷன் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய இடத்தினை வகிக்கின்றது என்று தான் கூற வேண்டும். சம்டைம்ஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்று கூட கூறலாம். ஸோ அந்த வகையிலே இப்பொழுது 2021 எந்த வகையான மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்று பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது ஒரு புது ஹோப்பினை கொண்டு வருமா என்று இருக்கின்ற நிலையிலே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கூட இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கும் ஆஸ்திரேலியாவின் இக்கானமியை ரிகவர் பண்ணி எடுக்கும் வழிவகைகளைத்தான் மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில்தான் ஆஸ்திரேலியாவின் மைக்ரேஷன் சிஸ்டத்திலும் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த 2021. அந்த மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவின் இக்கானமியை ரிகவர் பண்ணக்கூடிய விசாக்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சில விசாக்கள் ரிமூவ் பண்ணப்பட்டுள்ளன. ஏற்கனவே இருக்கின்ற விசாக்களிலே அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. ரிக்வயர்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்து எல்லாமே அவர்கள் எய்ம் பண்ணுகிறார்கள் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு. அவ்வாறான வகையில் தான் இந்த மைக்ரேஷன் சிஸ்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த வர்த்தகம் தொடர்பான விசாக்களில் நிச்சயம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே என்னென்ன மாதிரியான விசா மாற்றங்கள் வருகின்றன என்று எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஆஸ்திரேலியாவின் இக்கானமியை ரிகவர் பண்ணக்கூடிய விசாக்கள் என்று சொல்லும் பொழுது வர்த்தகம், அடுத்தது ஃபேமிலி, பார்ட்னர், ஸ்டூடெண்ட் விசா என்று அநேகமான விசாக்களை அது ஒன்றோடு தொடர்பு படுத்தி அதிலே மாற்றங்கள் கொண்டு வந்து அதனை அதிகரித்திருக்கின்றார்கள். அவை எல்லாவற்றையும் விட குறிப்பாக பிஸ்னஸ் இனோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே வரும் பல ஸ்ட்ரீம்களிலே பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இனோவேஷன் விசாவிலே ஒரு அதிகரிப்பு தன்மையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் 13,500 என்று சொல்லக்கூடிய 13,500 விசாக்கள் அதனை அதிகரித்துள்ளார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த விசாவினது பிஸ்னஸ் ப்ரொவிஷனல் விசா சப் கிளாஸ் 188 என்று கூறுவார்கள். பிஸ்னஸ் இனோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே வரும் இந்த பிஸ்னஸ் ப்ரொவிஷனல் விசா ஏற்கனவே 4 வருடங்களுக்கு தான் கொடுப்பார்கள். அதன் பின்புதான் அது ஒரு டெம்பரரி விசா, 4 வருடங்களுக்கு கொடுத்து பின்பு பெர்மனன்ட் விசாவுக்கு போகக்கூடிய ஒரு பாத்வே இருக்கும். ஆனால் இப்பொழுது அதனை 5 வருடமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கின்றார்கள். 5 வருட விசாவிலே 3 வருடங்கள் இருந்த பின்பு பெர்மனன்ட் பாத்வேக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தது விசா அப்ளிகேஷன் சார்ஜஸிலே ஒரு அதிகரிப்பினை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. July 2021 அவை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இன்னும் ஒரு முக்கிய மாற்றம், இந்த பிஸ்னஸ் இனோவேஷன் விசாவிலே வர விரும்புபவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கின்றதா, அவர்கள் பிஸ்னஸை வைத்து நடத்தி இருக்கின்றார்களா, அவர்களுடைய அசெட் சொத்துக்களின் மதிப்பென்ன போன்றவற்றில் இப்பொழுது அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றது. அதனால் ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் விசாவுக்கு கீழே வர விரும்புபவர் காட்ட வேண்டிய ரிக்வயர்மெண்டில் ஒன்றுதான் தனக்கு $800,000 இருந்தால், அசெட்ஸ் சொத்து மதிப்புகள் இருந்தால் போதுமாக இருந்தது. ஆனால் தற்போதைய மாற்றத்தின் பின்பு அது 1.25 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அந்த அவர்களது அனுவல் டேர்ன்ஓவர், பிஸ்னஸ் அனுவல் டேர்ன்ஓவர் ஆரம்பத்திலே $500,000 ஆக இருந்தது. தற்போது அது $750,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஏன் இப்படியான மாற்றங்கள் என்றால் இந்த பிஸ்னஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணுபவர் உண்மையிலேயே ஒரு ஒரு எஃபிஷியன்ட் பிஸ்னஸ்மேனாக இருக்க வேண்டும், ஒரு வெற்றிகரமான வியாபாரத்தை அவர் கொண்டு நடத்தி இருக்க வேண்டும் என்று ப்ரூவ் பண்ணுவதற்காகத்தான் இவை அனைத்துமே. அது மாத்திரமல்லாமல் ஒரு விசாவினை இந்த ஸ்ட்ரீமுக்கு கீழே இருந்து அகற்றி இருக்கின்றார்கள். அது பிஸ்னஸ் டேலண்ட் விசா சப் கிளாஸ் 1-3-2. இனிமேல் அப்படியான ஒரு விசா இல்லை, அது அதனை வி ஹாவ் ரிமூவ்ட் இட். அடுத்து இன்னொன்று தான் அண்டர் த பிஸ்னஸ் விசா, இந்த பிஸ்னஸ் விசா ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமுக்கு கீழே ஆண்டர்பிரீனியர் விசா ஸ்ட்ரீம் என்று ஒன்று உள்ளது சப் கிளாஸ் 188E. அது வந்து அந்த விசாவுக்கு கீழே ஒருவர் அதனை விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 200,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எலிஜிபிள் ஃபண்டிங் அக்ரிமெண்ட் என்று ஒன்று சொல்லி அவர்கள் அதனை காட்ட வேண்டும். ஆனால் அதனையும் அவர்கள் இப்பொழுது அரசாங்கம் அதனை அப்படி ஒரு ரிக்குயர்மெண்ட் தேவையில்லை, அந்த 200,000 அக்ரிமெண்ட் தேவையில்லை என்று ரிமூவ் பண்ணிவிட்டார்கள். அதற்கு பதிலாக ஸ்டேட் அல்லது ஒரு டெரிட்டரி அந்த விசா அப்ளிகண்ட்டுக்கு விசாவை என்டோர்ஸ் பண்ணினால் அது போதும் என்று சொல்லி அப்படி ஒரு ரிக்குயர்மெண்டை கொண்டு வந்ததும் ஒரு நல்ல ஒரு விடியம். அடுத்தது இன்னும் ஒன்று குளோபல் டேலண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு இடத்தினை இந்த வருடத்தில் பெற்றிருக்கிறது என்று கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே ஏற்கனவே கொடுத்து வந்திருந்த விசாக்களின் எண்ணிக்கையை ட்ரிபிள் ஆக 3 மடங்காக 15,000 விசா அலோகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த குளோபல் டேலண்ட்டுக்கு கீழே. குளோபல் டேலண்ட் என்னும் பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட், ஒரு மிகவும் ஒரு திறமை வாய்ந்த டேலண்ட் உள்ளவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வேண்டும். இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அப்படியான துறையை சார்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு இலகுவாகத்தான் இந்த குளோபல் டேலண்ட் ப்ரோக்ராம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு கீழே வரும் கேட்டகரி வந்து மெயின்லி டெக் இண்டஸ்ட்ரி கொண்டவர்களாக இருப்பார்கள். டெக், அடுத்தது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, எனர்ஜி அண்ட் மைனிங் என்று முக்கியமாக 7 பிரிவினருக்கு இந்த குளோபல் டேலண்ட்டுக்கு கீழே ப்ரையாரிட்டி பேசிஸ்லேயே விசாக்கள் கொடுப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அது அது ஒரு பெரியதொரு ப்ரோக்ராம் எனக்கா, நாங்கள் அதனை தனியாகத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
நிச்சயமாக மரியம், நானும் அதைத்தான் சொல்ல இருந்தேன். அதாவது இந்த குளோபல் டேலண்ட் விசா, அதை நாங்கள் வேறொரு நிகழ்ச்சியில் உரையாடலாம். இப்போது இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசா மாற்றங்கள், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஆமாம், இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசா என்பது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஸ்டூடெண்ட் விசாவிலே வந்து தனது ஸ்டடீஸை சக்சஸ்ஃபுல்லாக முடித்த பின்பு கொடுக்கப்படும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் விசா தான் இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசா என்று சொல்வோம். அது குறைந்தது 18 மாதங்கள், கூடினது 2 வருடங்கள், டாக்டரேட் ஸ்டடீஸை முடிப்பவர்களுக்கு 4 வருடங்கள் என்றெல்லாம் அவர்களது டிகிரிக்கு ஏற்றவாறு அந்த வருடங்கள் கொடுக்கப்படும். இப்பொழுது இதில் கொண்டு வந்ததற்கு பாரிய மாற்றம் என்னவென்றால், இந்த ஸ்டடீஸை ரீஜனல் ஆஸ்திரேலியாவிலே படிப்பவர்களுக்கு, அதாவது ஒரு ரீஜனல் கேம்பஸிலேயே தங்களது ஸ்டடீஸை முடித்தார்களானால் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்படும் இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவுக்கு கீழே 2 வருடங்கள் கொடுக்கப்பட்டால் மேலும் 1 வருடம் எக்ஸ்டென்ஷனாக எடுக்கலாம், 1 வருடம் அல்லது 2 வருடங்கள். அது அந்த ரீஜனை பொறுத்தும் அவர்கள் முடிக்கும் டிகிரியை பொறுத்தும் உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஒருவர் முடித்தாரானால் ஒரு ரீஜனிலே, அந்த ரீஜன் என்று சொல்லும் பொழுது இந்த ரீஜனல் ஏரியாவை 2-3 விதமாக பிரித்துள்ளார்கள். அதில் மெயின் சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் கேட்டகரி 1, அது வந்து மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பன், இது 3 அதற்குள்ளே அடங்க மாட்டாது, எக்ஸ்க்ளூடிங் ஆல் தோஸ் 3 சிட்டிஸ். மற்ற எல்லா ஆஸ்திரேலியாவின் ஸ்டேட் டெரிட்டரிஸுக்குள் வரும் நகரங்களையும் கேட்டகரி 2, கேட்டகரி 3 என்று பிரித்திருக்கிறார்கள். கேட்டகரி 2 தான் அட்லீட், பர்த், கேன்பரா, ஹோபார்ட், கோல்ட் கோஸ்ட், எல்லாமே கேட்டகரி 2 வருகின்ற நகரங்கள். அவை மேஜர் சிட்டிஸ் அண்ட் ரீஜனல் ஏரியாஸ் என்று சொல்லுவார்கள். கேட்டகரி 3 வந்து இவை தவிர்ந்து ஏனைய அனைத்து ஏரியாக்களுமே ரீஜனல் ஏரியா என்று கொள்ளப்படும். கேட்டகரி 2 வருபவர் ஒருவர் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்திருந்தால், அங்கே ஒரு ரீஜனல் ஒரு இன்ஸ்டிடியூட்லேயே தனது கல்வியை முடித்திருந்தார், அவருக்கு 2 இந்த டெம்பரரி விசாவுடன் சேர்த்து இன்னும் 1 அதிகமாக கொடுக்கப்படும். அவ்வாறு இல்லாமல் கேட்டகரி 3 ஆகவும் பின்தங்கிய ரீஜனல் ஒரு கேம்பஸிலே அவர் தனது படிப்பினை முடித்திருந்தால் அவருக்கு இந்த டெம்பரரி கிராஜுவேட் 2 முடிந்த பின்பு மீண்டும் எக்ஸ்டென்ஷன் அதிகமாக 2 கொடுக்கப்படும். இங்கே முக்கியமாக காட்டப்பட வேண்டிய ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து அவர் 2 இயர்ஸ் ஸ்டடிஸினை அந்த ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்லேயே படித்தார் என்பதும், அதன் பின்பு அந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவிலே அவர் இருக்கும் பொழுது ரீஜனல் ஏரியாவிலே வாழ்ந்தார் தொழில் புரிந்தார் என்றும் காட்ட வேண்டும். ஸோ ரெசிடென்சி ஒரு ரீஜனல் ஏரியாலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட். அப்படி பார்க்கும் பொழுது அதிகபட்சம் 4 வருடங்கள் அந்த டெம்பரரி கிராஜுவேட் விசா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று டாக்டரேட் முடித்தவர் ஒருவர் ரீஜனல் ஏரியாவிலே முடித்திருந்தால் அவருக்கு 4 வருடங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த டெம்பரரி கிராஜுவேட் விசா மேலும் 2 வருடங்கள் கொடுக்கப்படும். 6 வருடங்கள் அவர் அங்கே அவர் வாழலாம், முக்கியமாக ரீஜனல் ஏரியாவிலே அவர் வாழ வேண்டும். அதுதான் இங்கே அந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவிலே வந்திருக்கின்ற பெரிய ஒரு மாற்றம். அது ஜனவரி, இந்த வருடம் ஜனவரி 21st அமலுக்கு வந்திருக்கின்றது.
நிறைவாக மரியம், இந்த ஜெனரல் ஸ்கில் மைக்ரேஷன் இதைத்தான் பொதுவாக பலரும் எதிர்பார்த்து காத்திருப்பது வழக்கம். என்னென்ன தொழில்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன, இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்றெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவா இந்த தடவை?
ஆமாம், ஜென்ரல் ஸ்கில் விசாவின் ஆக்கியூபேஷன் லிஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கின்றது, பழைய லிஸ்ட் தான் இன்னும் இருக்கின்றன. அதிலே எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. ஆனால் புதிதாக ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில் ஆக்கியூபேஷன் லிஸ்ட் என்று ஒன்றினை ஆரம்பித்துள்ளார்கள். அது வந்து COVID-19 பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அதற்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸ் நாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக அந்த ப்ரையாரிட்டி லிஸ்டை உருவாக்கியுள்ளார்கள். அது தவிர ஸ்கில் மைக்ரேஷனுக்கு கீழே வந்திருக்கும் பெரியதொரு மாற்றம் என்று சொல்ல போனால், நார்மலி இந்த ஸ்கில் மைக்ரேஷன் என்பது ஸ்கில் பாயிண்ட்ஸ் டெஸ்டினை பேஸ் ஆக வைத்து தான் அதனை அளவிடுவார்கள். அந்த பாயிண்ட் ஸ்கோர் என்பது கட் ஆஃப் பாயிண்ட் 65 ஆக இருக்க வேண்டும். ஆக குறைந்தது ஒருவர் 65 பாயிண்ட்ஸ் இருந்தால்தான் அவர் தனது இந்த விசாக்கான ஆரம்பத்தினை ஹி கேன் ஸ்டார்ட் த ப்ரோசஸ் EOI சப்மிட் பண்ணுவது எல்லாமே அந்த 65 பாயிண்ட்ஸ் இருந்தால்தான். ஆனால் பொதுவாக 65 பாயிண்ட்ஸினை வைத்து கொண்டு விண்ணப்பிக்கும் விண்ணப்ப அப்ளிகன்ஸுக்கு கவர்மெண்ட் இன்விடேஷன் அனுப்புவது மிக குறைவு அல்லது மிக நீண்ட ஒரு ஒரு காலத்தை அது எடுக்கும். ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த மோ ஹையர் ஸ்கோர் உள்ளவர்களுக்கு தான் குறைந்தது 90, 95, 100 இந்த கோவிடுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன்ஸ் அனைத்துமே 110, 110 பாயிண்ட்ஸ் பெற்றிருந்த அப்ளிகன்ஸுக்கு தான் அரசாங்கம் இன்விடேஷன் அனுப்பியிருந்தது விண்ணப்பிக்குமாறு. ஆனால் இந்த கோவிடுக்கு பின்பு கடைசியாக இறுதியாக கொடுத்த அரசாங்கத்தின் இன்விடேஷன் வந்து 65 எடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். நார்மலாக 65 கொடுப்பது என்பது கடந்த சில வருடங்களாக மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தற்பொழுது 65 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 65 பாயிண்ட்ஸ் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது என்று கூறும் பொழுது அது மெயினாக அந்த ப்ரையாரிட்டி மைக்ரேஷன் ஸ்கில் ஆக்கியூபேஷன் லிஸ்டில் உள்ள அந்த கேட்டகரி ஆக்கியூபேஷன்ஸை கொண்ட அப்ளிகன்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மெயின்லி மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், மிட்வைஸ், சோஷியல் செக்டர் ஒர்க்கர்ஸ், அடுத்தது சில இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ் போன்றவர்கள் தான் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே வருகின்றவர்கள். அவர்களுக்கு தான் இந்த 65 பாயிண்ட்ஸ் உள்ள அந்த அப்ளிகன்ஸுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்படியான கேட்டகரிக்கு கீழே வருபவர்கள் தாமதியாமல் அவர்கள் ஸ்கில் மைக்ரேஷனுக்குரிய அப்ளிகேஷன் இதனை போட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு இன்விடேஷன் கிடைத்து அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறது.
சரி, மிக்க நன்றி மரியம். இந்த ஆண்டு வந்திருக்கின்ற முக்கியமான சில மாற்றங்கள் பற்றி விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம் மேனகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.